الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إذا جاء المنافقون قالوا نشهد إنك لرسول الله، والله يعلم إنك لرسوله، والله يشهد إن المنافقين لكاذبون. صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: إن الرسالة والنبوة قد انقطعت، ولا رسول بعدي ولا نبي. وقال أيضا: وإنه سيكون في أمتي كذابون 30 كلهم يزعم أنه نبي وأنا خاتم النبيين لا نبي بعدي، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறிய குத்துபா புரட்டங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொன்னதன் பின்னால் அன்னாருடைய அடிச்சுவடுகளை நமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள், சாபியவன்கள், சபோ சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமியங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. எந்தோ ஒரு நாள் இவ்வளவு மனதிற்கு பின்னால் மேலால ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் என்ற துவருக்கு கிடைக்கட்டுமாக என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிப்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறு அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்து ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து கொள்ளுமாறு அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொண்டேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் எப்போது வந்ததோ அன்று முதல் இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான்: இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மார்க்கம்தான். இதை அண்டி வேற ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இன்னும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒன்றை மார்க்கமாக பின்பற்றுகின்றார்களோ, மதமாக பின்பற்றுகின்றார்களோ, அது அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாதே, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதே. எனவே அப்படி யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ, இஸ்லாம் அல்லாதவைகளை மார்க்கமாக யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே நஷ்டவாதிகளுடைய பட்டிகளிலே சேர்ந்து விடுவார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள் இன்று நேற்று அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் எப்போதும் இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய சவால்களே ஒன்றுதான் முனாஃபிக்குகளுடைய சவாலாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது விட்டு கட்டினார்கள். அதையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, அது முனாஃபிக்குகள் செய்கின்ற மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிலே ஒன்றரை கலந்திருந்த முனாஃபிக்குகளை பற்றியும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பேசுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரே சபையில் இருந்து சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்மாவில் இருந்து பயானை கேட்பார்கள். அவர்களோடு ஒன்றரை கலந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் முனாஃபிக் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இனம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு ஒன்றரை கலந்திருப்பார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், மதீனாவிலே வாழ்ந்த முனாஃபிக் எப்படிப்பட்டவர்கள், வமிம்மன் ஹவுலகும் மினல் அஆரபி முனாஃபிகூன், அரபிகளிலும் சிலர் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள். மதீனாவில் சில முனாஃபிக்குகள் இருந்தார்கள். எப்படிந்தா நிஃபாக்கிலே மூழ்கிவிட்டார்கள், நயவஞ்சகத்திலே மூழ்கிவிட்டார்கள். நபியே நாயகமே, உங்களுக்கு அவரை தெரியாது, அந்த முனாஃபிக்குகள் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் அவங்க யாரு என்பதாக. அவர்களை இரண்டு முறை நாங்கள் தண்டனை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். ஆனால் அவருடைய மார்க்கம் வெளியில்தான் இருக்கும், உள்ளத்திலே மார்க்கம் இருக்காது. கண்ணியமானவர்களே, அவருடைய மார்க்கம் வெளியில்தான் இருக்கும், உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவருடைய உள்ளங்களிலே இருக்காது. அதையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்வான், இதா ஜாஅல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். நபியுடைய மஜ்மாவுக்கு வந்து முனாஃபிக்குகள் சொல்லுவார்கள், நாங்கள் சொல்றோம் சாட்சி, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலும், அல்லாஹ்வுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் சொல்லுகொண்டான், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், முனாஃபிக்குகள் பொய்யர்கள், அவர்கள் உள்ள ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே ஒன்றை பேசுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றரை பழகினார்கள் என்றால், அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அழகான தாடி, அழகான ஜும்பா, பார்க்க அழகான தோற்றம், இவங்கெல்லாம் முனாஃபிக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அது மாத்திரமல்ல, முனாஃபிக்குகள் பேசினா எப்படி தெரியுமா பேசுவாங்க, முனாபிக்கர் பேச ஆரம்பித்தா நபியே நாயகமே நீங்க கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. அந்த அளவு அவரை பேச்சில இனிமை இருக்கும், அந்த அளவு இனிமையாக பேசுவார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா பரிசுத்தால் பரவானில யகூதிகளை பத்தி பேசியிருக்கிறான், நசரானிகளை பத்தி பேசியிருக்கிறான், மஜூசிகளை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், காபிர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவர்கள் எல்லா அமைப்புகளை பற்றியும் அல்லாஹ் மிக விரிவாக பேசாவிட்டாலும் முனாபிக்குகளை அல்லாஹ் மிக விரிவாக அக்கு வேறாக ஆணி வேறாக அவருடைய இபாதத் எப்படி இருக்கும், அவருடைய உடம்பு எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய திருப்பு எப்படி இருக்கும், நாளைய மறுமையில அவர்கள் எங்க இருப்பார்கள், அவருடைய ஈமான் எப்படி, எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் முனாபிக்குகளை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இவர்கள் தான் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதிகள் என்பதாகவும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இடத்தில் அல்லாஹ் ஏனென்றால் பார்க்கிறோம் அவங்க எங்களை மாதிரி இருக்கிறாங்க, தாடிக்கு குறையில்ல, ஜுப்பாக்கு குறையில்ல, அவங்கள பெண்மணிகள் அபாயாத்து குறையில் அல்ஹம்துலில்லா அழகான ஆடை உடுத்திருக்கிறாங்க. பார்க்கின்ற போது நாங்க நினைப்போம் இவங்க முஸ்லீம்கள் என்று. கண்ணியமானவர்களே, நாங்க பேசி பார்த்தாத்தான் தெரியும், அவங்க போற இடத்தை பார்த்தாத்தான் தெரியும் இவங்க முஸ்லீம் அல்ல. முஸ்லீம் என்ற பேர்களை தாங்கி இஸ்லாத்தை நாட்டப்படுத்தக்கூடியவங்க என்பதாக நாங்க விளங்குகிறோம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவருடைய ஈமானை பற்றியும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான். சில மனிதர்களுக்கு சொல்லப்படும், நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, மருமையை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா அவங்க ஈமான் கொள்ளுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த முனாபிக்குகள் ஈமான் கொள்ள இல்ல, வாயால ஈமானுடைய வார்த்தைகளை பேசினாலும் நாங்க ஒரு சஹாபியுடைய வரலாறு பேசுவோம், ஆனா அவங்க பத்து சஹாபாக்களுடைய வரலாறு பேசுவாங்க. நாங்க அஞ்சு ஹதீஸ பேசுவோம், அவங்க 50 ஹதீஸ பேசுவாங்க. நாங்க இஸ்லாத்துக்கு முன்னால உள்ள 5-10 வரலாறு பேசுவோம், அவங்க 20-30 வரலாறுகளை பேசுவாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அளவு மார்க்கத்தை இனிமையாக பேசுவாங்க. அன்பான அல்லாஹ் முன்னாடியார்களே, அவர்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் இல்லை, அல்லாஹ் சொல்கின்றான் அவங்க ஈமான் கொள்ளவில்லை என்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மிகப்பெரிய பசாதை, மிகப்பெரிய குழப்பொடி ஏற்படுத்தக்கூடியவர்களும் முனாபிக்குகள் தான். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கின்றான், பூமியில பசாதை குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, பிசினாவை ஏற்படுத்தாதீங்கன்னு முனாபிக்குகளுக்கு சொல்லினான். முனாபிக்குகள் சொல்லுவாங்க, நாங்கதானே சீர்திருத்தவாதிகள், நாங்களா குழப்பத்தை ஏற்படுத்துறோம், நாங்கதானே ஒற்றுமையை ஏற்படுத்துறோம் என்று சொல்லி அந்த முனாபிக்குகள் பேசுவாங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவருடைய இபாதத் எப்படி இருக்கும் அதையும் அல்லாஹ் சொல்கிறான். சொல வருவாங்க, எங்களை போல உற்சாகமாக சொல்ல மாட்டாங்க, குதூகலை பேடி சொல்ல மாட்டாங்க, நீண்ட ரகாத்துக்கள் சொல்ல மாட்டாங்க, நீண்ட தூரத்துக்கு ஓடினா அவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் பரிசுத்தால் உலகைக்கு வந்தா தம்புல சோம்பேறிய போல இருப்பாங்க, அல்லாஹ்வை இவர்கள் கொஞ்ச நேரம் தான் நினைவுபடுத்துகின்றார்கள். ஏன் சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த அல்ல, மக்களை திருப்திப்படுத்த, மக்களுக்கும் நான் ஒரு தொழிலாளி என்று காட்ட, மக்களோடு இவர் நடித்துக் கொள்ள என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே திட்ட தெளிவாக சொல்லுகின்றான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முனாபிக்குகள் ஆண்கள் மட்டுமில்ல, பெண்களும் இருக்கிறாங்க. எங்கட வீடுகளுக்கு சீடிகளை கொண்டு வருவாங்க, புத்தகங்களை கொண்டு வருவாங்க, உதவி செய்வதாக பல அப்ளிகேஷன் போர்களை கொண்டு வருவாங்க,
அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறார், முனாபிக்கான ஆண்கள் மட்டுமில்ல பெண்களும் இருக்கிறாங்க. அல் முனாபிகூன வல் முனாபிகாத் பஅலுஹும் மின் பஅல். முனாபிக்கான ஆண்களும் பெண்களும் அவங்க மற்றவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நண்பராக இருப்பாங்க, நெருக்கமானவர்களாக இருப்பாங்க. அவங்க எதையுமா செய்யறாங்க, அவங்க அருவறுப்பானதை சமூகத்து செய்ய வராங்க. முனாபிக்கள் நினைக்கிறாங்க நல்லது செய்வதாக, ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றார் அவர்கள் ஏவுகின்ற விடயம் நலவுகள் அல்ல, அது கெடுதிகள், அது பாவங்கள், அது விபரீதமானவைகள். அது மாத்திரமல்ல, தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களை நலவுகளை விட்டு அவர்கள் தடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்வான், அறிந்து கொண்டு நிச்சயமாக முனாபிக்குகள் மிகவும் கெட்டவர்கள். உங்களுக்கு நல்லதை ஏவ மாட்டார்கள், கெட்டதை ஏவுவார்கள், நல்லதை செய்ய விடாமல் உங்களை தடுப்பார்கள். இவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது, இவர்கள் கெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களை புகழுவதாக நடிப்பார்கள், நபிமாருடைய குடும்பங்களை புகழுவதாக நடிப்பார்கள், ஆனால் இவர்கள் பயங்கரமான இஸ்லாத்தி விரோதிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் மிக முக்கியமானவர்கள் தான் காதியானிகளும் சியாக்களும். கண்ணியமானவர்களே, சியாக்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு காதியானிகளுடைய விபரீதங்களை பற்றி ஞாபகம். அன்பான அல்லாஹ்வுங்களே, சியாக்கள் அடிப்படையிலே எங்களை விட்டு பிரிந்தவர்கள், அவர்கள் முற்று முழுதாக எங்களை விட்டு தூரமானவர்கள். சஹாபாக்களை புகழுவதாக சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் சஹாபாக்களை புகழவில்லை. அவருடைய பார்வையிலே மூன்றே மூன்று சஹாபாக்களை தவிர மற்ற எல்லோரும் முருத்தது என்று சொல்லுவார்கள். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிர்தாலிபுன் அக்பது ரவி அல்லாஹு தாலான்பு, அபூ தர் அல் இஸ்பாரி ரவி அல்லாஹு தாலான்பு, சல்மானுல் ஃபாரிசி ரவி அல்லாஹு தாலான்பு, இந்த மூன்று சஹாபாக்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் முருத்ததாகி விட்டார்கள் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, ஆரம்பம் தொட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கலிமா சொன்னவர்கள் இரண்டு பார்த்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹுன் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டு பார்த்தான் கலிமா. கண்ணியமானவர்களே, ஷியாக்களுடைய கலிமா பில, ஷியாக்களுடைய அதான் பில, ஷியாக்களுடைய குர்ஆன் பில. ஷியாக்கள் குர்ஆனுக்கு அடுத்ததாக அல் காஃபி என்ற நூலை அவர்களுடைய வழிகாட்டி நூலாக எடுத்துக் கொண்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஷியாக்கள் எங்களை விட்டும் மிக தூரமாகின்றார்கள், அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல என்பதை நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களை பற்றி விரிவாக பேசுவதற்கு இந்த பின்பல் இடம் தராது. என்றாலும் காதியாரிகளை பற்றி சில விடயங்களை உங்களோடு பேசிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காதியானிகள் அண்மையிலே ஊரில் இருக்கிறார்கள். பொதுவாக இலங்கை முழுவதும் அவர்கள் ஊரில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கொழும்பு பத்தியால நீர் கொழும்பு போன்ற பகுதிகளிலே அவருடைய ஊசலாட்டம், அவர்களுடைய நச்சு கருத்துக்கள் அதிகமாக பரப்பப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த அளவென்றால் அவர்கள் குர்ஆனுக்கு சிங்களத்தில் தர்ஜுமாவை எழுதிவிட்டார்கள். எந்த அளவென்றால் அந்த தர்ஜுமா எந்தெந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த எல்லா இடத்துக்கும் அந்த குர்ஆனை பகிர்ந்து விட்டார்கள். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே எமது உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம் எல்லோருக்கும் இருக்கிறது. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, நாம் எல்லோரும் மார்க்கத்தை ஒரு உஸ்தாது மூலமாக படித்தோம், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்று அந்த காலம் மாறி மாதா பிதா கூகுள் தெய்வம். கூகுள் கண்ணியமானவரே, கூகுள் மார்க்கத்தை படிக்கிறது எங்க? கூகுள்ல போய். மாதா பிதா குரு அது மாறி விட்டது. மாதா பிதா கூகுளாக மாறி இருக்கிறது. அன்பானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால், குர்ஆனை விளங்குவதற்கு தனிமையிலே விளங்க முடியாது. உலமாக்களுடைய உதவி தேவை. குர்ஆனுக்கு தஃப்ஸீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. எனவே குர்ஆனை யாராலும் தனிமையிலே விளங்க முடியாது. குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிய உலமாக்கள், அதே போன்று கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் கட்டாயமாக தேவைப்படுகிறார்கள். எனவே இன்றைக்கு ஒரு சமுதாயம் இன்னத்தில் போய் மார்க்கத்தை படித்து சியாக்களாக ஆதியானிகளாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறார். அன்பானவர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு பேர் தருவதா? கூகுள்ல போய். அதே போன்று என்னத்தை வியாபாரத்துக்கு வழிகாட்டு செல்றதா? கூகுள்ல போய். அதே போன்று திருமண வாழ்க்கையில் இணைய போறாங்க, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அதுக்குரிய வழிகாட்டுல தேடுறதா? அந்த கூகுள்ல போய். அன்பானவர்களே, இன்னத்துல மார்க்கம் படித்து எத்தனையோ பேர் வழி கட்டு கொண்டு போறாங்க. அண்மை காலங்களை நாங்க பார்க்கிறோம், சில பெண்கள் கூகுள்ல போய் மார்க்கத்தை படித்தவங்க என்ன செய்யுங்கன்னா, பெண்ணினவாதம், இந்த நாட்டுல பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய எத்தனையோ பெண்களை அண்மை காலங்களை நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே போல அண்மை காலங்கள்ல பிரபலியமாகி வரக்கூடிய, சமூகத்துக்கு மத்தியில ஊடுருவி வரக்கூடிய, நச்சு கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பு தான் காதியானி அமைப்பு. அன்பான அல்லாஹ்வுங்களே, எமது உம்மத்தை அதிலிருந்து பாதுகாக்கவே அதற்காக வேண்டி காதியானிய கொள்கையுடைய விபரீதங்கள், காதியானி கொள்கையுடைய பாரதூரங்களை பற்றி விரிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. அதாவது இந்த காதியானிய கொள்கையை உருவாக்கியவர் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்று சொல்லக்கூடியவர். இவர் 1840 பிறந்து 1908 ஒரு கழிவறையிலே மரணித்தவர் தான் மிர்சா குலாம் அஹ்மத் அல் காதியானி என்று சொல்லக்கூடியவர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறெல்லாம் திட்ட முடியுமோ அவ்வாறெல்லாம் திருத்தி ஒருவர் தான் இந்த மிர்சா குலாம் என்று சொல்லக்கூடியவர். கண்ணியமானவர்களே, இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்று சொல்லக்கூடியவர் ஆரம்பத்துல 1884 தான் ஒரு முஜத்தித் என்று வாதிச்சார். அதுக்கு பின்னால 1891 அதுக்கு பிற்பாடு 1892 அந்த ரெண்டு வருடங்களில் அவர் சொன்னார், நான் தான் வாக்களிக்கப்பட்ட மத்திய என்று சொன்னார். அதுவும் மக்களுக்கு மத்தியில் அடிப்படையில், அதுக்கு அடுத்ததாக ஒரு கருத்துக்கு வந்தார். கண்ணியமானவர்களே, 1901 அவர் சொன்னார், நான் தான் இறுதி நபி என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், என்னுடைய வருகைக்கு பின்னால் வேற எந்த நபியும் வரப்போறல்ல. இன்ன ரிசாலத்து வன் நுபுவத்து கதின் கதாத் பல ரசூலக பி வல நபி. ரிசாலத் நுபுவத் நபித்துவம் சுதுத்துவம் முட்டுப்பட்டு விட்டது, அது முடிந்து விட்டது. எனவே எனக்கு பின்னால எந்த ரசூலும் வரமாட்டாங்க, எந்த நபியும் வரமாட்டாங்க என்று அருமை நாயம் சொல்லவாக அனைவரும் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இது திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான அதிகாரி. அது மாத்திரமல்ல, சொல்லவாக அனைவரும் அவர் என்ன சொன்னார்கள், எனது உம்மத்துல எதிர்காலத்துல 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவங்க எல்லாருமே வாதாடுவாங்க, அவர் ஒரு நபி, அவங்க ஒரு நபின்னு சொல்லி வாதாடுவாங்க என்று சொல்லிட்டு சொல்லலாம் சொன்னார்கள். நான் தான் நபிமார்களுக்கு முத்தரை, எனக்கு பின்னால் நபிமார்கள் வருவது கிடையாது. எனக்கு பின்னால் எந்த நபியும் வருவது கிடையாது என்பதாக அல்லாஹ் தூதர் சொல்லலாம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் நபி என்று வாதாடுகின்றார்களோ அவர்கள் பொய்யர்கள். 30 பொய்யர்கள் தோன்றுவார் என்று சொன்னார்கள். அந்த 30 பொய்யர்கள் ஒரு பொய்யராக மிர்சா குலாம் இருக்கலாம். கண்ணியமானவர்களே, 14 நூற்றாண்டிலே அவர் ஒரு நபி என்று வாதிட்டார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய சொல்லவாகோ அழகிவ செல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போறல்ல, ஆனா இவர் ஒரு நபி என்று வாதாடுறாரே. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, இவருடைய கொள்கை முற்றுமுழுதாக பிழையான கொள்கை. எனவே எமது உம்மத்தை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மிர்சா குலாம் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், எனக்கு இறுதி நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்போ அதே சிறப்பு எனக்கு இருக்கிறது. எனவே என்னை யாரெல்லாம் பின்பற்றலையோ அவங்க முஸ்லீம்கள் இல்லை என்பதாக எங்களை பார்த்து அவங்க சொல்றாங்க. கனியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உண்மையான ஈடேற்றம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது இல்ல, என்ன பின்பற்றக்கூடியவங்களுக்குதான் இருக்கிறது என்பதாக மிர்சா உலா சொல்லலாம். கனியமானவர்களே, எனவே அவருடைய கொள்கை சாதாரணமானதல்ல. மக்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பொய் கருத்துக்களை மக்களுடைய உள்ளத்திலே விதைத்து வரக்கூடிய அந்த மிக முக்கியமாக அதாவது பொய்யர்கள் வருவதான் அந்த மிர்சா உலாம். கண்ணியமானவர்களே, இந்த மிர்சா உலாமுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் இலங்கையிலும் இருக்கிறார்கள் என்பதனால் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காதியானிய கொள்கை சர்வதேச அமைப்புகளால் காபிர்கள் என்று பொதுவா வழங்கப்பட்ட கொள்கையாக அவருடைய அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த காதியானிய அமைப்பு இருக்கிறது. இது சர்வதேச அமைப்புகளால் இவர்கள் காபிர்கள் என்பதாக பத்துவா கொடுத்திருக்கிறார். எந்த அளவுண்டா ராபிதத்துல் ஆலமீன் இஸ்லாமி மிகப்பெரிய ஒரு அமைப்பு, சர்வதேச ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சர்வதேச ஒரு அமைப்பு 1974 ஏப்ரல் மக்காவில் நடைபெற்ற மாநாட்டில் காதியானிகள் காபிர்கள் என்பதாக அவர்கள் தீர்ப்பொன்றை வெளியிட்டார். மஜ்மாவுல் ஃபிக்ஹில் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இதுவும் சர்வதேச அளவில் பிரபலமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பும் 1985 டிசம்பர் 22 முதல் 28 வரை ஜித்தாவில் ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டிலும் அதே தீர்ப்பை, காதியானிகள் காபிர் என்பதாக தீர்ப்பை வெளியிட்டார்கள். அது மாத்திரமல்ல, 1978 ஜூலை 6 முதல் 8 வரை கராச்சியில் நடைபெற்ற ஆசிய இஸ்லாமிய மாநாட்டிலும் அவர்கள் காபிர்கள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 1974 செப்டம்பர் 7 பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இவர்கள் முஸ்லீம்கள் அல்லாத ஒரு சிறுபான்மையினர் என்பதாக தீர்ப்பு செய்யப்பட்டது, முடிவெடுக்கப்பட்டது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இவர்களுடைய கொள்கை பாரதூரமான கொள்கை, எங்களை நரகிலே கொண்டு வந்து போடக்கூடிய கொள்கை. எனவே இந்த கொள்கையிலே யாரும் சிக்கிக்கொள்ளக் கூடாது. குறிப்பாக சில விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். யாராவது தூர பகுதிகளில் இருந்து திருமண பந்தங்களை இணைய வந்தால் கட்டாயமாக ஆள் சான்றிதழ், யார் என்பதை சான்றிதழ் படுத்தி அந்த பள்ளியினூடாக கடிதங்களை பெற்றுக் கொண்டதற்கு பின்னால் திருமண பந்தங்களை இணைத்து வையுங்கள். அடுத்ததாக, கண்ணியமானவர்களே, உதவிகள் எடுக்கின்ற போது யாரிடத்திலிருந்து உதவி எடுக்கிறோம், இந்த உதவி எடுக்க முடியுமா என்று வளமாக்களை கல்விமான்களை அணுகி கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததுடைய குழந்தைகளை படிக்க ஓத விடுகின்றோமா, ஒரு கல்வி நிறுவனத்திலே சேர்க்கின்றோமா, இது பொருத்தமா, எங்களை ஈமான இழந்து விடக்கூடிய நரகத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கல்வி கூடமா என்று கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த ஆலோசனைகளை பெற்று நிச்சயமாக என்னுடைய குழந்தைகளுக்கு நாம் வழிகாட்டுகின்ற போது அந்த குழந்தைகள் நல்ல எதிர்காலத்தை அடைந்து கொள்வார்கள். அப்படி இல்லாமல் எல்லாமே இலவசம், கல்வியும் இலவசம், ஒவ்வொரு மாதமும் பணமும் கொடுக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி எங்களுடைய குழந்தைகளையும் எமது குடும்பத்தையும் நரகத்தில் கொடுத்து விடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களை, குறிப்பாக உலமாக்களிடத்திலே ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த காதியானிய கொள்கை இருக்குதே கண்ணியமானவர்களே, அங்கிருந்து இங்கு வருபவர்கள் இல்லை, ஆனால் தற்செயல் அங்கிருந்து அங்கு போகக்கூடியவர்கள் மீண்டு வருவது கிடையாது. ஏனால் அவர்கள் அந்த அளவு உதவி செய்கின்றனர், பணங்களை கொடுக்கிறார்கள், பெண்கள் சரியா திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள், வேறு எல்லா வழிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களை ஈமானை நாங்கள் பறிகொடுத்து விடக் கூடாது. எந்த அளவு ஊரில் இருக்கிறார் என்றால், பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே மிக முக்கியமான ஒரு கவிஞராக இருந்த அல்லாமா இக்பால், எங்க எல்லாருக்கும் தெரியும், அழகான இஸ்லாமிய கவிதைகளை படிக்கக்கூடிய ஒருவர் அல்லாமா இக்பால் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞர் கூட சில காலம் அந்த காதியானிய கொள்கையால் கவரப்பட்டிருந்தார். கண்ணியமானவர்களே, பாகிஸ்தானிய கவிஞர் அல்லாமா இக்பால் கூட காதியானிய கொள்கையால் சில காலம் கவரப்பட்டு 1935 அதை விட்டு தௌபா செய்து மீண்டு கொண்டார். தௌபா செய்து மீண்டதற்கு பின்னால் அவர் சொல்கின்றார், காதியானிய கொள்கை மிகவும் பயங்கரமான ஒரு கொள்கை, எனவே தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார். அது மாத்திரமல்ல, காதியானிய கொள்கையால் இன்னும் ஒருவர் கவரப்பட்டிருந்தால்தான் பாகிஸ்தானிய ஒரு முக்கியஸ்தராக இருந்த லால் அஹ்மத் அக்பர் என்று சொல்லக்கூடியவர், அவரும் 1935 லாகூரில் கிட்டத்தட்ட 3000 மக்களுக்கு முன்னால் தௌபா செய்து மீண்டு கொண்டார். கண்ணியமானவர்களே, அவர் 3 வருடம் காதியானிய கொள்கையால் ஈர்க்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் அவர்களிடத்தில் செல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து கலந்து வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்லுகின்றேன், கண்ணியமானவர்களே, அவருடைய புத்தகங்களை யாரும் பார்க்க வேண்டாம், அவருடைய தர்ஜமத்தில் யாரும் பார்க்க வேண்டாம், அவர்களோட தொடர்புகளை யாரும் வைத்துக் கொள்ள வேண்டாம், வீண் தர்க்கங்கள் கொள்ள வேண்டாம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், தர்க்கம் பண்ணுகின்ற எல்லோரும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக அல்ல, சிலர் தர்க்கம் பண்ணுகின்றார்கள் அவருடைய அமைப்பை வளர்ப்பதற்காக, ஒரு சிலர் தான் தர்க்கம் பண்ணுகின்றார்கள் விவாதம் பண்ணுகின்றார்கள் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றான், வீண் விவாதங்களுக்கு உங்களை யாராவது அழைத்தால் உண்மையான முஸ்லிம் எப்படி தெரியுமா நடிப்பார், அறிவியினர்கள் உங்களோட தர்க்கிக்க வந்தா நீங்க அவங்களோட பேசி அவங்கள மடக்க போவானா, நீங்க பேச போவானா, நீங்க அவங்களோட கதைக்கு உங்களோட நன்மையை அவங்களே கொடுக்க போவானா, நீங்க சலாத்து சொல்லி ஒழுங்கிடுங்க என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அன்பானவர்களே, இந்த முனாஃபிக்குகள் இன்று ஊடுருவிருக்கிறார். இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளை அடையாளம் கண்டுகொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றால் வெளியிலே அவருடைய தோற்றம் அழகாக இருக்கும், ஜிப்பா இருக்கும், அதே போன்று தாடி இருக்கும், பெண்களாக இருந்தால் அழகான அபாயா உழைத்திருப்பார்கள். எனவே பார்க்கின்ற போது இவர்களை நாங்கள் முஸ்லீங்களாகத்தான் எண்ணுவோம், ஆனால் பேசி பார்க்கின்ற போதுதான் இவர்கள் முஸ்லீங்கள் அல்ல என்பதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அன்பான அல்லாஹ் அவர்களே, இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் நாளைய மறுமை நாள் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்களுக்கு சுவர்க்கமும் கிடையாது, சுவர்க்கம் அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான், இவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். எப்படி நரகம், அல்லாஹ் குர்ஆனில் அதாவது முனாஃபிக்குகளுக்கு நரகத்தை மட்டும் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லையில், நரகத்தில் ஆக கீழ்த்தரத்தை கொடுக்கிறான். நரகம் இருக்கிறது, ஆக கீழே போக போக அதனுடைய தண்டனைகள் அதிகம், உஷ்ணம் அதிகம், அதனுடைய தண்டனைகள் அதிகம். அதனால அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், முனாஃபிக்குகள் நாளைய மறுமையில் எங்க தெரியுமா இருப்பாங்க, இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், முனாஃபிக்குகள் நாளைய மறுமையில நரகத்தில் ஆக கீழ்த்தரத்தில் இருப்பாங்க, ஆக இழிவான ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் நாளைய மறுமையில கண்ணியமானவர்களே ஒரு வார்த்தையை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஈமான் கொண்டு எங்களை பார்த்து இந்த முனாஃபிக்குகள் நாளைய மறுமையில சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் நாளைய மறுமையில சொல்லுவாங்க, எங்களை விட்டுட்டு போகாதீங்களே, கொஞ்சம் இறியுங்களே, உங்களோட ஒளியோட சேர்த்து எங்களுக்கு ஒரு பிரமாதம் கிடைச்சி நாங்களும் உங்களோட சோருக்க வந்து கொள்ள கொஞ்சம் பொறுத்திரீங்களேன்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களை அவங்கள பார்த்து மோமிங்க சொல்லுவாங்க, நீங்க பின்னால போய் உங்களுக்கு தேவையான ஒளியை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய மறுமையில ஒரு சுவரை எழுப்புவார், ஒரு வீண்ட ஒரு சுவரை எழுப்புவார். கனிமானவர்களே, சுவருக்கு உள்ள இருப்பவர்கள் மூமீன்கள், சுவருக்கு வெளியிலே இருப்பவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுவான், அதனுடைய உள்புறத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் நல்ல இன்பம் இருக்கும், அதற்குள்ள நாங்க மோமீன்களை உள்வாங்கிக் கொள்வோம், உண்மையான முஸ்லீம்கள் எங்களை உள்வாங்கிக் கொள்வான் அல்லாஹ், அதுக்கு வெளியில வலாஹிருஹு மின் கிபலில் அஸாப், அதுக்கு வெளியில கடுமையான வெயில், அதுக்கு வெளியில அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ் வெளியில அப்படியே முனாபிக்குகள போட்டுருவான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான். அது மாத்திரமல்ல அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், பஷிரில் முனாபிகீன பியன் லஹும் அஸாபன் அலீமா. முனாபிக்குகளுக்கு நீங்க சொல்லுங்க, அச்சமூர்த்தி எச்சரிக்கை பண்ணுங்க, அவங்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கிறான், வேதனையை அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல அல்லாஹ்
இன்னும்
நிச்சயமாக முனாபிக்குகளுக்கும் காபிர்களையும் நாங்கள் ஜஹன்னம் என்ற நரகத்துல ஒன்று சேர்ப்போம். இன்னும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான், இப்படிப்பட்ட முனாபிகளுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா?
வஅதல்லாஹுல் முனாபிகீன வல் முனாபிகாத் வல் குஃபார நார ஜஹன்னம காலிதீன ஃபீஹா.
இப்படிப்பட்ட முனாபிக்கான ஆண்களும் பெண்களும் அதே போல காபிர்களும் இவர்களை நாங்கள் ஜஹன்னம் என்ற நரகத்துல நிரந்தரமாக ஆக்கி விடுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ் முன்னாடியார்களே, எனவே நாங்கெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், எங்கட புள்ள இன்னொரு தவறை செஞ்சுட்டா முனாபிக்கு வேலை செய்யாத, இதெல்லாம் பெரிய பாரதூரமான முனாபிக், எங்கட போஸ் டைமுக்கு சம்பளம் தரலையா, நாங்க செல்ற முனாபிக் வேலை செஞ்சுட்டாரு எங்கட போஸ். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் சாதாரணமான முனாபிக். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சட்ட தெளிவாக இஸ்லாத்தின் விரோதிகளான அந்த முனாபிக்களை பற்றி சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நபியை புகழ்வாதா சொல்லுவார்கள், நபியோடு சேர்ந்து முதலாவது தப்புகள் இருந்து சொல்லுவார்கள், நபியுடைய மஜ்மாவுல இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் பெயரால் அனாச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் பெயரால் மாட்டு மதத்தவரத்திலே இஸ்லாத்தை பற்றி தப்பான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அது மாத்திரமல்ல தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய ஒற்றுமைகளை சீர்குலைக்கக்கூடியவர்கள். ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய இபாதா. இந்த ஒற்றுமையை உழைத்து விடுவதற்காக, இந்த ஒற்றுமையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நன்னடியார்களே, இப்படிப்பட்ட எதிரிகளில் இருந்து எமது உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே காதியாவுடைய சில வழிகட்ட சிந்தனைகளை, வழிகட்ட கொள்கையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அன்பான அல்லாஹ் நன்னடியார்களே, அது மாத்திரமல்ல இன்னும் நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்னென்றா, இப்படி யாராவது எங்களுக்கு உதவிகள் கொண்டு வந்தால் அந்த உதவிகளை யாரும் பெற்றுக்கொள்ளக் கூடாது. வறுமையில் இருந்து மௌத்தா போனால் நிச்சயமாக அந்த வறுமையால் மௌத்தான அந்த மௌத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். ஆனால் அந்த மாற்று கருத்துரியவர்கள், அதே போன்று இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இவர்களுடைய உதவிகளை பெற்று நாம் எங்களுடைய உடம்பை நரகத்தில் கொண்டு விடக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, எமது இஸ்லாத்தை தூய்மையான முறையில் நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற போதுதான் நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை தருவான். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, விரிவாக நான் பேசவில்லை, சுருக்கமான சில விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். காதியானிகள், சியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் நிறைய அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களை போன்று அழகான தூரத்தில் இருப்பார்கள், எங்களை போன்று அழகான தாடி வைத்திருப்பார்கள், எங்களை போன்று அழகான ஜிப்பா சேர்த்து அணிந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை இனம் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் நாங்கள் பேசுவதை போன்று சஹாபாக்களை புகழுவார்கள், நாங்கள் மார்க்கம் பேசுவதை போன்று அவர்கள் வளமாக மார்க்கம் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். எனவே நாம் இறுதி நபித்துவத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு கொண்டவர்கள், அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்பதாக நாம் எல்லாம் நம்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதாக அஹ்லு சுன்னாவல் ஜமாஉடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இந்த அடிப்படை கொள்கையை தகர்த்தறிவதற்காக மிர்சா உலாம் இறுதி நபி என்பதாக அந்த காதியாரிகள் வாதிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதற்காக அல் குர்ஆனிய வசனங்கள் சுமாராக 99 வசனங்கள் சான்று பகர்கிறது. அது மாத்திரமல்ல சஹியான ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் 210 மேற்பட்ட ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்பதாக தாண்டு பார்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட வழிகட்ட சிந்தனைகள், இறுதி நபி யார் என்று வாழ்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலே நபியாக இருக்க முடியாது, நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள், நிச்சயமாக இஸ்லாத்தின் விரோதிகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றினாலே மறுமையிலே கூறப்பட்டு செல்லக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், தூய இஸ்லாத்தை கெடுப்பதற்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணுகின்றார்களோ அவருடைய முயற்சிகளை தவறுபடாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், தூய இஸ்லாத்தை அதை தூய வடிவிலே பின்பற்றி வாழக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் பின்பற்றி நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் சமர்ப்பித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே எந்த தடுமாற்றம் இல்லாமல் கலிமாவை முடியக்கூடியவர்களாக அனைவரையும் சமர்ப்பித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய உலமாக்களை பூஜை கொள்வாயாக. யா அல்லாஹ், அதே போல கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது மாணவர்களை பூஜை கொள்வாயாக. உன்னுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அவனை தியாகம் செய்யக்கூடிய பணங்களை பொறுத்து உதவக்கூடிய தனவர்களை பூஜை கொள்வாயாக. யா அல்லாஹ், முன்னோர்களை பூஜை கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த நாட்டுக்கு சேவை செஞ்ச முன்னோர்களை பூஜை கொள்வாயாக. தூய இஸ்லாத்தை பாதுகாத்து தந்த முன்னோர்களை பூஜை கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிரிந்து கபர்களை வாழக்கூடிய எல்லா ஆலிம்களை பூஜை கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வஆஃபிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.